السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن رجلا لا يتكلم بالكلمة لا يرى فيها بأسا يهدي بها 70 خريفا من النار. وقال النبي صلى الله عليه وسلم: كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரொடுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எண்டெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்துடைய ஈருலக வெற்றிக்காக வேண்டி புனிதமான தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தான். நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் இந்த உலகத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த முக்கியமான கடமைகளை செய்ய வேண்டும், ஏதேது பயங்கரமான பாவங்கள், குற்றங்கள் அதிலிருந்து தவிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். அநேகமாக நாம் பார்க்கலாம், அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமியர்கள் எந்தெந்த அமல்களை, வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ ஓரளவு அவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எவை எவைகளிருந்து கவிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அவைகளிருந்து முற்றாக தவிழாவிட்டாலும் ஓரளவு நம்மால் முடிந்த அளவுக்கு பாவங்கள், குற்றங்களிலிருந்து நாம் நீங்கி நடக்கின்றோம். ஆனால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. அது பாவம் என்று தெரியாமல் நாம் செய்யக்கூடிய சில விடயங்கள், அவைகளுடைய பாரசூரங்கள் விளங்குவதில்லை, அதனால் அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் விளங்குவதில்லை. நம்முடைய பேச்சால், நம்முடைய செய்கைகளால் ஒவ்வொரு நாளும் பல மனிதர்களுடைய உள்ளங்கள் புண்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அது மிகப்பெரிய பாவமாக, குற்றமாக இருக்கிறது என்பதை நாம் உணராமல் அவைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதை சுற்றி வளைத்து சொல்லாமல் நேரடியாக சொன்னோம் என்றால் உலகத்தில் அடிக்கடி நாம் பார்க்கலாம், நாம் காலை முதல் மாலை வரைக்கும் பேசக்கூடிய பேச்சுக்களில் அநேகமான பேச்சுக்கள் அது நமக்கு தேவையான பேச்சு அல்ல. மாற்றமாக யாரை பற்றியோ எவரை பற்றியோ ஏதாவது ஒரு நாட்டில் உள்ளவர் அல்லது அவர் வாழக்கூடிய அந்த நாட்டில் உள்ள முக்கியம் என்றால் ஏதாவது ஒரு அடிப்படையில் அரசியலில் அல்லது சமூகத்தில் அல்லது வியாபாரத்தில் அல்லது விளையாட்டில் ஏதாவது அடிப்படையில் யாராவது ஒரு முக்கியமானவர்களுடைய சில விடயங்களை அவர்கள் சொன்னதாக அவர்கள் செய்ததாக அடிக்கடி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அவ்வாறு எதுவுமே நடந்திருக்காது. ஒரு சின்ன விடயத்தை எடுத்து அதற்கு கைகளையும் அதற்கு கால்களையும் அதற்கு தலையையும் வைத்து நூற்றுக்கு நூறு நடந்ததை போன்று நாம் நம்முடைய கண்களால் கண்டதை போன்று அந்த இடத்தில் நாம் இருந்ததை போன்று பல வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். எதை சொல்ல வருகின்றோம் என்றால் இன்று நாம் பேசக்கூடிய அநேகமான பேச்சுக்களில் வதந்தி வீணான பழிகள் அடுத்தவர்களை பற்றி குற்றம் சுமத்துதல்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால வதந்திகளை பரப்புவது இருக்கின்றது, அது சாதாரணமான விடயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களில் பல ஹதீஸ்களை வதந்திகளை பரப்புவது சம்பந்தமாக அதனுடைய விபரீதம் அதனுடைய விளைவுகளை நபி அவர்கள் கூறினார்கள். சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கிஸ்பன் ஐ யுஹத்தித பிகுல்லி மா ஸமிஅ. ஒரு மனிதன் பொய் சொல்வதற்கு ஆகவும் பொருத்தம் அவன் எதை எதை தன்னுடைய காதால் கேட்கின்றானோ அவைகள் அனைத்தையும் அடுத்தவர்களுக்கு சொல்லுவது. இன்று நாங்கள் பார்க்கலாம் நம்முடைய காதில் எது விழுந்து விட்டாலும் சரி அது யாரு சொன்னது எவர் சொன்னது அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியா இல்லையா அவைகள் ஒன்றையும் பார்ப்பதில்லை. எது எது கிடைத்தாலும் யார் யாரு சொன்னாலும் மறுக்கணமே அவைகளை நாம் அறிவித்து விடுகின்றோம். அதை விட கொஞ்சம் மேல போய் நாங்க பார்த்தோம் என்றா எங்கட போனுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் அது யார் அடித்தாரு எவர் அடித்தாரு அந்த எஸ்எம்எஸ் எந்த அளவுக்கு உண்மை அவைகள் ஒன்றையும் பார்ப்பதில்லை. பட் 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 என்று சொல்லி நம்முடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் அந்த எஸ்எம்எஸ் போவர்ட் பண்ணுகின்றோம். மேலான பெரியார்களே கனவான்களே சகோதர்களே, அதிலும் நூதனம் என்னண்டா யாராவது ஒரு செய்தியை அனுப்பி இதை நீங்க பத்து பேருக்கு அனுப்பினா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும், இவரும் உடனடியாக ஒரு பத்து பேருக்கு அனுப்புறது இன்னும் ஒரு இருபது பேருக்கு அனுப்புறது நீங்க அனுப்பாட்டி உங்களுக்கு அப்படி வரும் இப்படி வரும். மேலான பெரியார்களே கனவான்களே சகோதர்களே, இப்படி நாங்க பார்க்கலாம் உறுதி இல்லாத வெறும் யூகங்கள் வெறும் எண்ணங்கள் வெறும் மக்களுடைய சந்தேகங்கள் இன்று அடிக்கடி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வல்லதீனா யுஸூனல் முஃமினீனா வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபக்கத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. யார் முஃமினான ஆண்களுக்கும் வல்லதீனா யுஸூனல் முஃமினீனா வல் முஃமினாத் முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்மணிகளுக்கும் பிகைரி மக்தஸபு அவர்கள் செய்யாத ஒன்றை அவர்கள் சம்பாதிக்காத ஒன்றை அவர்கள் சொல்லாத ஒன்றை செய்ததாக சொன்னதாக அவர்கள் சொல்லி அவர்கள் மூமின்களுக்கு நோவிலே கொடுத்து விட்டால் ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா அவர்கள் மிகப்பெரிய படுதூரை சுமத்தி விட்டார்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதனால் இன்று நாங்கள் பார்க்கலாம் சர்வ சாதாரணமாக நம்முடைய சமூகத்தில் எடுத்துக் கொள்ளலாம் யாராவது ஒருவர் ஊரிலே உள்ள மிக முக்கியமான ஒரு ஆள் அவருடைய வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் வந்துவிட்டது. அவர் நஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய பெயரை சொல்லி இப்பொழுது எல்லாரும் மிக முக்கியமான ஒருவராக இருந்தால் எல்லோருமாக சேர்ந்து பேசுவார்கள் அவர்களுடைய அவருடைய வியாபாரம் முடிந்து விட்டது அவர் இல்லாமலாகி விட்டார் அவருடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது அவர் அனைத்தையும் இழந்து விட்டார் என்றெல்லாம் அவருடைய நலவுகளை பற்றி பேசாமல் அவருடைய கெடுதிகளை பற்றி பேசுவதை அடிக்கடி நாம் கண்கூடாக பார்க்கலாம். மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, சில கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்வார்கள், ஒரு சிலருக்கு சந்தோஷமாக வாழ்வது கூட பிடிக்காது, போராம காழ்ப்புணர்ச்சி. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துவிட்டது என்றால் இப்பொழுது அதற்கும் கை கால்களை வைத்து விடுவார்கள். ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஒரு சின்ன முன்ன பின்ன, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கும், ஆனால் இப்பொழுது கதையை கட்டி வருவார்கள். அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க, ஆனா இப்ப ரெண்டு பேர்களுக்கு மத்தியில பிரச்சனை, இரண்டு பேர்களுக்கு மத்தியில சண்டை, இரண்டு பேர்களுக்கு மத்தியில குழப்பம். அவர்கள் ரெண்டு பேரும் காதிக்கோர் முறைக்கும் சென்று விட்டார்கள். அவர் அந்த பெண்ணை தலாக்கம் சொல்லிவிட்டார். அந்த பெண்ணும் ஐசா இருக்க தயாராகிவிட்டால், அந்த பெண் நடத்தை கெட்டவளாக மாறிவிட்டால், அந்த கணவனுக்கும் எத்தனையோ தவறான கள்ள தொடர்புகள் இருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, வெறும் யூகங்கள், வெறும் சந்தேகங்கள், வெறும் எண்ணங்களை வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் கதை கட்ட ஆரம்பிக்கின்றோம். அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இன்ன பஅதன்னி இஸ்முன், உங்களுடைய சில எண்ணங்கள் கூட பாவம். நீங்க நினைப்பீங்க அப்படி இருக்கும், நீங்க நினைப்பீங்க இப்படி இருக்கும், அது கூட பாவம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கதீரன் மினத்தன், அதிகமான எண்ணங்களிலிருந்து, அதிகமான யூகங்களிலிருந்து நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் கூட, உங்களுடைய யூகங்கள் கூட பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த நல்ல வாழ்ந்த சந்தோஷமாக வாழ்ந்த கணவன் மனைவியுடைய செய்தி எப்படி வெளியில போறது? அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துதான். ஒரு பெண் இருந்தா அவளுடைய சொந்த தாத்தா, அல்லது அவளுடைய சொந்த தங்கச்சி, அல்லது அவளுடைய மாமி, அல்லது ஒரு ஆண் இருந்தா அவருடைய சகோதரன், அல்லது அவருடைய மச்சான், அல்லது அவருடைய குடும்ப நண்பர்கள், அவர்கள் தான் வெளியில சொல்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்க பார்த்தோம் என்றா கடைசியில சொல்லுவாங்க, அவர்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் முடிந்துருச்சு, அதற்கு முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது, இதற்கு பின்னால் இவங்க ரெண்டு பேர்களால சேர்ந்து வாழவே முடியாத அளவுக்கு மற்றவர்கள் தான் இவர்கள் செய்யாதவைகளை செய்ததாக அவர்களின் மீது பழியை சுமத்தி விடுவார்கள். நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். யாராவது முக்கியமான ஒரு வியாபாரி அல்லது ஒரு பிசினஸ்காரர் என்ன செய்கின்றார், ஏர்போர்ட்ல கொஞ்சம் தாமதித்து விடுகின்றார், அவருடைய சாமான கொஞ்சம் கஸ்டம்ஸ்ல செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப பேசுவாங்க, அவர் கடத்தி இருப்பாரு, அவர் பிஸ்கட்களை கொண்டு வந்திருப்பாரு, அவர்கிட்ட தூள் இருந்த மாதிரி, அவர் இதை கொண்டு வந்துட்டாரு, அவர் அதை கொண்டு வந்துட்டாரு, அவருக்கு லைஃப் சென்டென்ஸ் தான், இதற்கு பின்னால் அவரால் தப்பையிலா, அவர் நல்ல மாற்றி விட்டார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, உண்மையில பார்த்தா அவர் இவரோட சேர்ந்து சாப்பிடுறவர், அவர் இவரோட சேர்ந்து வியாபாரம் செய்கின்றவர், அவர் இவருக்கு எத்தனையோ வகையில ஹெல்ப் பண்ணினவர், உதவி செய்தவர், ஏதோ அவங்க இவரை கொஞ்சம் செக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர் வெளியிலே வருவதற்கு முன்னால கதையை கட்டி விடுவார்கள். யாராவது முக்கியமான ஒரு ஆள் சமூகத்துல அவருடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க ஒரு போலீஸ் வந்திருப்பார். அவருடைய ஆடையில உடனடியாக முழு ஊரும் பேசும். அவருடைய வீட்டுக்கு வருது, எவ்வளவோ வேன் வேனா ஜீப் ஜீப்பா வந்து கொண்டிருக்குது, முழு போலீஸ்காரர்கள் வந்து வீட்டை அப்படியே முற்றுகையிட்டுட்டாங்க, முழு வீட்டையும் சல்லடை போட அவருடைய வீட்டை செக் பண்றாங்க. அவர் இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்தது எல்லாம் அம்பலமாகிருச்சு, ரோட்டுக்கு வந்துருச்சு, அவரால் தலை தூக்கவே முடியாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, உதாரணத்திற்கு ஓர் இரண்டு விடயங்கள். இதை போன்று நாங்க அப்படியே அலசி பார்த்தோம் என்றால் காலை முதல் மாலை வரைக்கும் நம்முடைய அநேகமான பேச்சுக்கள் யாரை பற்றியோ எவரை பற்றியோ, யாராவது ஒரு வியாபாரி அல்லது முக்கியமான ஒரு தலைவன் அல்லது முக்கியமான ஏதாவது ஒரு பதவியில உள்ளவர்களுடைய கெடுதிகளை பற்றி தான். நலவு செய்தா கூட அந்த நலவுக்கு கூட வேற ஏதாவது ஒரு பெயரை வைத்து அவர் சும்மா செஞ்சிருக்க மாட்டாரு. அவர் காரியத்துல கண்ணா கவனமா இருக்கக்கூடியவர். அவர் இதை செஞ்ச இதுக்குத்தான் செஞ்சிருப்பாரு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, சமீப காலத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். இப்ப இஸ்லாமிய நாடுகளில் சில நாடுகளில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு சில முக்கியமான தலைவர்கள் ஒன்று அவங்க பதவி விலகி இருப்பாங்க, அல்லது அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. அதை பத்தி நாங்க பேச வரல. ஆனால் அந்த முக்கியமான நாட்டுடைய தலைவர்கள், அது லிபியாவாக இருக்கலாம், அல்லது எகிப்தாக இருக்கலாம், அல்லது அது போன்ற ஏதாவது ஒரு நாடாக இருந்தால், நம்முடைய அநேகமானவர்களுடைய பேச்சு அவருடைய விஷயம் எல்லாம் அம்பலத்துக்கு வந்துட்டு அவர் பணம் மாத்திரம் இத்தனை கப்பல்கள் எடுத்தாங்க, என்ன பணம், என்ன அத்தியாச கொப்பி மாதிரியா, இத்தனை கப்பல் அவருடைய பணம் நோட்டுகள் இருந்தது. மேலான பெரியார்கள் சகோதரர்களே, கணவான்களே, சகோதரர்களே, அவருடைய தங்கம் இத்தனை கிலோ இருந்தது, அவருடைய மாளிகையுடைய டாய்லெட் இப்படி இப்படி எல்லாம் செய்யப்பட்டிருந்தது, இத்தனை நாடுகள் அவருடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், இத்தனை சுவிஸ் பேங்க்ல என்னென்ன பேங்க்ல அவருடைய இத்தனை பில்லியன் கணக்கான பணம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, சில பத்திரிகை எல்லாம் போட்டுடுவாங்க, இந்த ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வேணும், அவர்களுக்கு ஏதாவது செய்தி தேவை, சில நேரம் போட்டுடுவாங்க. ஆனால் மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதை பார்த்தவுடன் அல்லது அதை படித்தவுடன் எங்கிருந்தாவது ஒரு நாட்டிலிருந்து யாராவது ஒரு இமெயில் ஒரு செய்தி அனுப்பிட்டா போதும், அந்த செய்தி நூற்றுக்கு நூறு ப்ரூவ் பண்ணப்பட்ட மாதிரி உடனடி அவருடைய முழு நண்பர்களுக்கும் அந்த மெசேஜ பாஸ் பண்ணுவாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆக வீண் பழிகளை சுமத்துவது அல்லது வதந்திகளை பரப்புவது அல்லது தவறான செய் குற்றங்களை செய்யாதவர்களுக்கு அவர்கள் குற்றங்களை செய்ததாக பழி சுமத்துவது இருக்குது, இது சாதாரணமான விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அந்த மக்கள் பழி போட்டார்கள், அவர்கள் மீது கூட பழி சுமத்தினார்கள். ஆனால் யார் யாரு பழி சுமத்தினார்களோ அவர்கள் சம்பந்தமாக குர்ஆன் அல்லாஹ் வெறும் ஒரே ஒரு ஆயத்தை அல்ல, 13க்கு மேற்பட்ட ஆயத்துகளை இறக்கி அந்த வதந்திகளை யாரு பரத்தினார்கள், அந்த படுதூர்களை யாரு சுமத்தினார்கள், அது எவ்வளவு பாரதூரமானது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அந்நூரில் குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம், மதீனாவிலிருந்து எங்கேயாவது வெளியில யுத்தத்துக்கு போவதாக இருந்தால் அவர்கள் சீட்டு போட்டு பார்த்து எந்த மனைவியுடைய பெயர் வருகின்றதோ அந்த மனைவியை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுல் மகாஜி என்ற பாடத்தில் குறிப்பிடுகின்றார். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், கஸ்வத்துல் முரைசியா, முரைசியா இந்த யுத்தத்திற்கு நபி அவர்கள் சென்ற பொழுது சீட்டு போட்டு பார்த்து அதுல என்னுடைய பெயர் வர நான் நபி அவர்களுடன் சென்றேன். நீளமான ஒரு சரித்திரம். அந்த யுத்தத்திற்கு சென்று யுத்தம் முடிந்து நாங்கள் மதீனாவை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கின்றோம். திரும்பி வரக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த ஒரு இடத்துல இறங்கி கொஞ்ச நேரம் நம்முடைய தேவைகளை முடித்துக் கொண்டு விட்டு மீண்டும் பிரயாணத்தை ஆரம்பிப்போம் என்று. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நபியுடைய மனைவிமார்கள் பொதுவாக ஒட்டகத்துக்கு மேலால் ஒரு பல்லக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதனால்தான் நாங்க அமர்ந்து கொள்வோம். எங்கேயாவது போய் நம்முடைய கூட்டம் நின்று விட்டது என்றால் சிலர்கள் வந்து அந்த பல்லக்கை தூக்கி கீழே இறக்கி விடுவார்கள். அவர்கள் போனதற்கு பின்னால் அந்த பல்லக்கு உள்ளே இருந்து நாங்க வெளியில வந்து நம்முடைய தேவைகளை முடித்துக் கொண்டு வந்து அதற்குள்ளே அமர்ந்து விடுவோம். அவர்கள் மீண்டும் அதை தூக்கி ஒட்டகத்திற்கு மேலே வைத்து விடுவார்கள். அன்றைய தினம் நானும் என்னுடைய தேவை நிமித்தமாக காட்டு பகுதிக்கு சென்றிருந்தேன். திரும்பி வர வழியில என்னுடைய கழுத்தில் இருந்த மாலை காணாமல் போயிருந்தது. அது கூட பனு திபார் என்ற கோத்திரத்தில் நான் இரவலாக வாங்கி கொண்டு போன ஒரு மாலை. நபியுடைய மனைவிக்கு சொந்த மாலை கூட இல்லை, இரவலாக வாங்கி கொண்டு போயிருந்த ஒரு மாலை. அந்த மாலை காணாமல் போயிருந்தது, அதை தேட வேண்டும் என்று நான் திரும்பி போய் அந்த இடத்துல தேடி பார்த்தேன், அந்த மாலை கிடைத்து விட்டது. நான் திரும்பி என்னுடைய பழைய இடத்திற்கு வந்தேன் என்றால் அங்கே யாரும் இல்லை, என்னுடைய முழு கூட்டமும் என்னை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அதற்கு காரணமும் இருக்கின்றது. அந்த காலத்துல நாங்க வயிறு நிறைய சாப்பிடுறதில்ல, ஒரு கவளம் இரண்டு கவளம் தான் சாப்பிடுவோம், நாங்க எல்லாம் மெலிந்தவர்களா தான் இருப்போம். அந்த பல்லக்க தூக்கினா செலவேல நாங்க இருக்கிறதும் இல்லாதது கூட தெரியாது, அந்த அளவுக்கு நாங்க பாரம் இல்லாதவர்களாக இருந்தோம். அந்த தூக்கியவர்கள் நினைத்தார்கள் நான் உள்ளே இருப்பதாக, அவர்கள் சென்று விட்டார்கள். நான் ஆரம்பத்தில் இருந்த அந்த இடத்திலே வந்து எப்படியும் யாராவது வந்து என்ன தேடுவாங்க அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்படி அமர்ந்த நேரத்தில் நான் தூங்கி விட்டேன். எனக்கு தூக்கம் வந்து விட்டது. அந்த இரவுல திடீரென்று வந்து ஒரு ஆள் என்னை பார்த்து இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார். இது ஹிஜ்ரி 5வது ஆண்டிலே நடந்த சரித்திரம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், வந்தவன் என்னை அடையாளம் கண்டு விட்டார், ஏனால் ஹிஜாபுடைய ஆயத் இறங்குவதற்கு முன்னால அவர் என்னை கண்டிருந்தார். ஸஃபானி இப்னுல் முஅத்தல் அவர் என்னை கண்டிருந்தார், என்னை பார்த்தவுடன் இன்னால் இல்லாஹ் சொன்னார், நான் உடனடியாக என்னுடைய ஜில்பாபால புகாரியில வருது, என்னுடைய ஜில்பாபால என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு விட்டேன். அதற்கு பின்னால அவருடன் நான் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல, அவர் என்னுடன் ஒரே ஒரு வார்த்தையை கூட பேசல, அவர் நேர எனக்கு முன்னால ஒட்டகத்தை கொண்டு வந்து முட்டுக்காலிலே உட்கார வைத்தார். நான் அந்த ஒட்டகத்திலே ஏறிக்கொண்டேன். அவர் முன்னால ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு சென்றார். நான் ஏறி மதீனாவுக்குள்ள பகலுடைய வேலையில நான் மதீனாவுக்குள்ள போய் நுழைந்தேன். அதுவே அந்த முனாஃபிகங்களுக்கு என் மீது படி சுமத்துவதற்கு பெரிய ஒரு காரணியாக மாறிவிட்டது. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஆனால் எது நடந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் மதீனாவுக்கு வந்தவுடன் எனக்கு காய்ச்சல் வந்து விட்டது. நான் என்னுடைய வீட்டிலே பல நாட்கள் சுமார் ஒரு மாத காலம் தங்கியிருந்தேன். இரவு வேலைகள்ல தான் நாங்க சிறுநீர் கழிப்ப அல்லது நம்முடைய மலம் கழிப்பதற்கு வெளியில காட்டு பகுதிக்கு செல்வோம். நம்முடைய வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் வசதி இல்லை. இரவு வேலையில உம்மு மிஸ்தஹ் என்ற பெண்மணியுடன் நான் அதாவது வெளிவாசலுக்கு போய் திரும்பி வந்த நேரத்தில் உம்மு மிஸ்தஹ் என்ற பெண்மணி கால் வழுகி விட்டது, சறுக்கி விட்டால். உடனடி அவள் சொன்னால் நாசமாகட்டும் என்றார். நான் சொன்னேன், ஏன் நீங்க மிஸ்தஹ் ஏத்துறீங்க? அவருடைய மகன் தான் மிஸ்தஹ் இப்னு உஸாதா. நான் சொன்னேன், அந்த மிஸ்தஹ் பத்ரில கலந்திருக்கிறாரு, அவர் பத்ர சஹாபியாக இருக்கிறாரு, ஏன் நீங்க அவர் ஏத்துறீங்க? நான் கேட்டேன். அப்பதான் அந்த உம்மு மிஸ்தஹ் சொன்னார், புள்ள குழந்தை உங்களுக்கு தெரியாதா, உங்களை பத்தி மதீனாவுல வீணான பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களை பற்றி மதீனாவுல பலவிதமான பேச்சுக்கள் ஆங்காங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற செய்தி அந்த பெண்மணி சொல்லிவிட்டாள். நான் வீட்டுக்கு வந்தவுடன் என்னால வீட்டுல இருக்க முடியல. நான் அன்று அந்த யுத்தத்திலிருந்து திரும்பி வந்ததற்கு பின்னால வளமைக்கு மாற்றமாக நபி அவர்கள் வளமையில் அவங்க வீட்டுக்கு வந்தா வந்து என்னோட உட்காருவாங்க, என்னோட பேசுவாங்க, என்னுடன் கொஞ்ச நேரம் கதைப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால நபி அவங்க வந்து உட்கார்றதில்ல, வந்தவுடன் சலாம் சொல்லுவாங்க, கைப்பற்றிக்கும், எப்படி இருக்கிறீங்க அவ்வளவு தான் கேட்பாங்க, வேற ஒன்று பேச மாட்டாங்க, திரும்பி போய் விடுவாங்க. எனக்கு இதையும் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது. அதனால் அடுத்த காலையில நபி அவர்கள் வந்தாங்க. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயுடைய வீட்டுக்கு போக அனுமதித்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க செல்லலாம். நான் என்னுடைய தாய் தந்தை ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உம்மு ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேருடைய வீட்டுக்கு போனவுடன் ஒரு அன்சாரி பெண்மணி வந்து என்னுடைய தாய் இருக்க, என்னுடைய தந்தை மேல்மாடியிலே இருக்க, ஒரு அன்சாரி பெண்மணி வந்து சொன்னா என்னை கிட்ட வைத்து இந்த ஆயிஷாவை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டாங்க. நான் என்னுடைய தாயிட்ட கேட்டேன், உம்மா இப்படி பேசுறாங்களா மதீனாவுல? ஆம் ஆயிஷா, இப்படி மதீனாவுல எல்லாம் பேசி பேசி கொண்டிருக்கிறாங்க. நீங்க அந்த சஃபான் இப்னு முஅத்தலுடன் தவறாக நடந்தீங்க என்று சொல்லி ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க தன்னுடைய தாயிட்ட. இது இந்த செய்தி நபி அவர்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, ஆம் நபி அவர்களுக்கும் தெரியும். என்னுடைய தந்தை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியுமா? ஆம், உங்களுடைய பாப்பா தந்தைக்கும் தெரியும் என்று சொன்னவுடன் அவர்கள் மயக்கம் போட்டு வீழ்ந்து விட்டார்கள். மயக்கம் போட்டு வீழ்ந்து மயக்கம் தெரிந்ததற்கு பின்னால் அவர்களுடைய தாய் உம்மு ரஹ்மான் சொன்னாங்க, மகளே நீங்க இத பெரிசா அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. ஹப்பினி அலை, ஹப்பினி அலை, இது நீங்க சாதாரணமா எடுத்துக் கொள்ளுங்க, இதை நீங்க அற்பமா எடுத்துக் கொள்ளுங்க. யாராவது ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் அன்பாக அவள் வாழப்பட்டால் அவளுடைய சக்களத்தி பெண்கள் செலவேல அவரை பத்தி தவறாக பரட்டுவாங்க. ஆனால் நபியுடைய மனைவிமார்கள் யாரும் சொல்லல, அந்த மாதிரி வீணான செய்திகளை பரத்தல்ல. மாற்றமாக அந்த சில மனைவிமார்களுடைய உறவு பெண்மணிகள், உதாரணமா ஹம்னா பின்த் ஜஹஷ் என்ற பெண்மணியும் அந்த படுதூரை சுமத்திய ஒரு பெண்ணுக்குள்ளே அவளும் சேருவாள். அதை வைத்து தான் சொன்னாங்க இந்த மாதிரி செய்வாங்க, அதனால் நீங்க இதை பெருசாக யோசிக்காதீங்க. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அன்று முழு பகலும் முழு இரவும் நான் அழுதேன். அடுத்த நாள் முழு இரவும் நான் கொஞ்சம் கூட தூங்கல்ல, இரவு பகலாக அழுது அழுது என்னுடைய கண்களில் இருந்த நீர் அனைத்தும் வட்டி விட்டது. அந்த அளவுக்கு நான் அழுது கொண்டே இருந்தேன். மூன்றாவது தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சுமார் ஒரு மாதத்திற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி விசாரிச்சாங்க, அவர்களை பற்றி கேட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஹஜ்ரத் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டாங்க. ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஆயிஷாவை பத்தி வல்லாஹி லா நஅலமு இல்லா கைரா, கைரை தவிர நலவை தவிர வேறு எதையுமே நாங்க அறிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். பின்னால ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹு அவர்கள்ட்ட நபி அவங்க கேட்ட நேரத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் கொஞ்சம் பட்டும் படாமலும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சிரமப்படுத்தல்ல, சொன்னாங்க அவர்களை பற்றி எந்த அளவுக்கு சின்ன புள்ளாண்டா, ரொட்டி சுடுவதற்கு மாவை குடைச்சி வைத்து அப்படியே கண் தூங்கி விடுவாங்க, ஆடு வந்து அந்த குடைச்ச மாவை சாப்பிட்டு பேசிடும், அந்த அளவுக்கு பாராமுகமாக இருந்திருவாள். அந்த பெண்ணை பற்றி அந்த மாதிரி எந்த எண்ணமும் எண்ணுவதற்குரிய சந்தர்ப்பம் கூட எங்களுக்கு இல்லை என்று பரியரா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி விடுவாங்க. அதே மாதிரி ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட நபி அவர்கள் கேட்ட பொழுதும் அவர்களும் அதே பதிலை சொல்லி விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, அதற்கு பின்னால மூன்றாவது தினம் தான் அவர்களுக்கு உண்மையில நீங்க குற்றமற்றவர், நீங்க நிரபராதி என்று சொன்னா அல்லாஹ் உங்களை நிச்சயமாக காட்டி கொடுத்துருவான், உங்களோட குற்றமற்ற செயல்களை நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஆனால் மனிதன் என்ற ரீதியில ஆயிஷா, உங்களால ஏதாவது அப்படி தவறுகள் நடந்திருந்தா நீங்க தௌபா செஞ்சிருங்க, அல்லாஹ் தௌபாவை நிச்சயமா மன்னிச்சிருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுதவர்களாக தன்னுடைய தந்தையிட்ட சொன்னாங்க, என்னுடைய தந்தையே நபி அவர்கள் இடத்துல கேட்கிறாங்க, நீங்க பதில் சொல்லுங்க என் மூலமா சொன்னாங்க. மாதா உஜீபுடைய ரசூலில்லா, ரசூலுல்லாவுக்கு நான் என்னம்மா பதில் சொல்ல, என்னாலாண்டா பதில் சொல்லேலா. தன்னுடைய தாயை பார்த்து சொன்னாங்க, தாய் ரசூலுல்லாவுக்கு நீங்களாவது பதில் சொல்லுங்க சொன்னாங்க. அந்த தாய் உம்மு ரூமான், நான் ரசூலுல்லாவுக்கு என்ன பதில் சொல்ல, என்னாலும் பதில் சொல்ல முடியாது என்று ரெண்டு பேரும் சொல்லிவிட்டாங்க. அந்த நேரத்துல தான் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் இந்த குற்றத்தை சத்தியம் செய்து சொல்லல என்று சொன்னாலும், இந்த குற்றத்தை சத்தியமாக நான் செய்யவில்லை என்று சொன்னாலும் நீங்க என்ன உண்மைப்படுத்த போறதில்லை, ஏன்னா மதீனாவுல பரத்தப்பட்ட அந்த வதந்தியை நீங்க நம்பிட்டீங்க, அந்த மெசேஜை நம்பிட்டீங்க, அந்த படியை நீங்க நம்பிட்டீங்க. நான் சத்தியம் செய்து நான் செய்யவில்லை என்று சொன்னாலும் சிலவேல நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதனால நான் என்னுடைய அல்லாஹ்வுக்கு இதை பறைசாற்றுகின்றேன். எனக்கு ஹதரத் யஅகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்மாதிரி. அவர்களும் சொன்னார்கள், ஃபஸபரும் ஜமீல், அழகான பொறுமை, வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். அதே வார்த்தையை தான் நான் சொல்லுவேனே தவிர எனக்கு அவருடைய வாழ்க்கையில ஹதரத் யஅகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில தான் முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் அவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று நான் கவலையோடு சொல்றாங்க. அதற்கு பின்னால் என்னுடைய கண்ணீர், கண்ணில் கண்ணீரே இல்ல, எனக்கு பயம் பிடிச்சிருச்சு, என்னுடைய ஈரக்குளம் வெடிச்சிருமோ தெரியாது, அந்த அளவுக்கு நான் கவலைப்பட்டு நான் பருப்பக்கமாக திரும்பி படுத்துக் கொண்டு யோசித்தேன். உண்மையில நான் குற்றம் செய்யல, நான் பாவம் செய்யல, நிச்சயமா அல்லாஹ் என்னுடைய நிரபராதி தன்மையை நபி அவங்களுக்கு காட்டி கொடுப்பான். என்ன நான் பெரிஷா புகாரியில வருது, நான் பெரிஷா குரான் ஓதுறதும் இல்ல, நான் சின்ன வயது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு வயது 13. நபி அவர்கள் வஃபாத் ஆகும் போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வயசு 18, இது ஹிஜ்ரி 5 கிட்டத்தட்ட 13 அல்லது 14 வயது. நான் சின்ன வயது பெண்ணாக இருந்தேன், அதிகமா குரான் ஓதுறதில்லை, ஆனா நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், அந்த அல்லாஹ் நான் குற்றமற்றவள் நிரபராதி என்பதை காட்டி கொடுப்பான். நான் நினைச்சேன் நபிக்கு கனவின் மூலமாக ஏதாவது ஒரு அடிப்படையில் அல்லாஹ் காட்டி கொடுப்பான் என்று சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி முடிக்கல நபி அவர்களுக்கு வியர்வை வர ஆரம்பித்து விட்டார்.
கடும் குளிர்காலம். அந்த குளிர்காலத்துல இவர்களுக்கு கடுமையாக வேர்வை வர ஆரம்பித்தது. பொதுவாக வகை அவ்வளவு கடினம். நபியவர்களுக்கு வகை வர ஆரம்பித்தால் அந்த வகையுடைய கஷ்டம் நபியவர்களுக்கு வேர்வை வரும். நபியவர்களுடைய தொடையில வேறு சில நேரங்கள்ல ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மடி தன்னுடைய தலைய ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில வைத்திருப்பாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அந்த நேரத்துல வகை வந்தா என்னுடைய கால் உடைந்துவிடும் போல் அவ்வளவு பாரமாக இருக்கும். நபியவர்களுக்கு வேர்க்க ஆரம்பித்து விட்டது. கொஞ்ச நேரத்தில் நபி அவங்க தலையை உயர்த்தி சொன்னாங்க, அப்படி சரியா ஆயிஷா, அல்லாஹு யுபர்ரிஉக்கி, அல்லாஹு கத் பர்ராக்கி, ஆயிஷா நீங்க நன்மாராய பெறுங்க, அல்லாஹ் உங்களை குற்றமற்றவளா ஆக்கி விட்டான், உங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் வகையை இறக்கி விட்டான், ஆயிஷா நீங்க நன்மாராய பெறுங்க என்று சொன்னவுடன் ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உம்மு ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க எழும்பி நபி அவர்களை கண்ணியப்படுத்துங்க, நபி அவர்களுக்கு முன்னாலே எழுந்து நில்லுங்க சொன்னாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இல்ல நான் நிக்க மாட்டேன், ஏன் நீங்க யாரும் என்ன நம்பல, நான் என்னுடைய அல்லாஹ்வை மாத்திரம் தான் புகழுவேன், அவனுக்கு மாத்திரம் தான் நான் நன்றி செலுத்துவேன், நபிக்கு முன்னாலும் இந்த கட்டத்துல நான் எழும்பி நிக்க மாட்டேன் என்று ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள். அதற்கு பின்னால தான் 13 ஆயத்துக்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குற்றமற்ற அவர்கள் நிரபராதியானவர்கள் இன்னல்லதீன ஜாஊ பில் இஸ்கி ரஸ்பதும் மின்கும், அந்த படுதூரான செய்தியை கொண்டு வந்தவர்கள் உங்களிலிருந்தே தான், அந்த சஹாபாக்களிலிருந்தே தான், சில ஆண்களும் சில பெண்களும் தான் அந்த தவறான வதந்தியை அந்த தவறான செய்தியை கொண்டு வந்தார்கள். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லகும், அதை நீங்க கெடுதியாக நினைக்காதீங்க, பல் ஹுவ கைருல் லகும், அது உங்களுக்கு நலவாக மாறிவிட்டது. கயாமனால் வரைக்கும் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் குர்ஆன்ல கூறப்படுவதற்கு சொல்லப்படுவதற்கு அது காரணமாக ஆகிவிட்டது. லிகுல்லி இம்ரின் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், அவர்களில் ஒவ்வொருவரும் பாவத்தில ஒரு பங்கை சுமந்து விட்டார்கள். வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும், அதில் ஆக பெரும் பங்கை வகித்தவர் அவன் தான் முனாஃபிகினுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல், லஹு அதாபுன் அதீம், அவனுக்கு மிக பயங்கரமான வேதனை இருக்குது. கிட்டத்தட்ட 13 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாஹ் அந்த ஆயத்துடைய தொடரிலே கூறுகின்றான், லௌலா இத் ஸமிஅதுமூஹு, நீங்க அந்த செய்தியை கேட்ட நேரத்துல, லன்னல் முஃமினூனா பி அன்ஃபுஸிஹிம் கைரா, நீங்க அந்த செய்தியை கேட்ட நேரத்துல, அதாவது முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்மணிகளும் அவர்களுடைய கூட்டத்தார்களை பற்றி கைரை தானே நினைத்திருக்க வேண்டும். வலௌலா இத் ஸமிஅதுமூஹு ظَنَّ الْمُؤْمِنُونَ وَالْمُؤْمِنَاتُ بِأَنفُسِهِمْ خَيْرًا وَقَالُوا هَذَا إِفْكٌ مُبِينٌ, இந்த மாதிரி செய்தி உங்களோட காதுக்கு விழுந்து விட்டா முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்மணிகளும் அவர்களுடைய கூட்டத்தாரை பற்றி என்ன சொல்லணும், கைரானத்தை சொல்லணும், இல்லில் இப்படி நடந்திருக்காது, இது இக்கும் முபீன், இது பகிரங்கமான படுதூறு, இது பகிரங்கமான விட்டு கட்டப்பட்ட செய்தி என்றெல்லவா நீங்க சொல்லி இருக்கணும், நீங்க மாற்றமாக அது நடந்திருக்கும் அன்றல்லவா நினைத்தீங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இந்த முனாஃபிகீன்கள் இந்த காஃபிர்கள் இந்த கெட்டவர்கள், இன்னல்லதீனா யுஹிப்புனா அன் தஷீஅ அல் ஃபாஹிஷா ஃபில் லதீனா ஆமனூ, அந்த கெட்டவர்கள் நினைக்கிறாங்க முஃமின்களுக்கு மத்தியில மானக்கேடான விடயங்கள் அது பரவலாக ஆகணும், அந்த விஷயங்கள் பரவலாக்கப்படணும் என்று விரும்புறாங்க, அவர்களுக்கு பயங்கரமான அதாப், அவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, 13 ஆயத்துக்களை ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் நிரபராதி, அவர்கள் ஒன்றும் செய்யாதவர்கள் என்ற கருத்துப்பட சூரத்து 100ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். இந்த ஆயத்தை வைத்து தான் இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஷியாக்கள்ல சிலர் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்கள் மிகப்பெரிய பாவி, அவர்களுடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள், எங்களுடைய ஆட்சிக்கு கெடுத்து விட்டது என்றால் முதலாவது நாங்கள் செய்வது நவுது பில்லா. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கபரிலிருந்து தோண்டி அவர்களுக்கு அத்தடிப்போம் என்று அவருடைய கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதனால நம்முடைய இமாம்கள் கூறுவார்கள், அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குற்றமற்றவர்கள், அவர் நிரபராதி, அவர் தவறு செய்ததாக யாராவது சொல்லிவிட்டால் இந்த ஆயத்திற்கு கீழால் அவர்கள் காப்பிராகி விடுவார்கள் என்ற ஒரு கருத்தையும் இமாம்கள் சிலர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நபியுடைய மனைவிக்கே இந்த செய்தி, நபி அவர்களுடன் வாழ்ந்த உம்மஹாத்துல் முஃமினீன் அந்த பெண்மணியுடைய விஷயத்திலேயே படுதூர்களை சுமத்துவதற்கு, பழிகளை சுமத்துவதற்கு, வதந்திகளை பரத்துவதிலிருந்து அவர்கள் நீங்கிக் கொள்ளவில்லை என்றால் நாங்கள் மாத்திரம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் சர்வ சாதாரணமாக ஆங்காங்கே வதந்திகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வதந்தியின் மூலமாக சிலர்கள் கெட்டவர்களாக ஆக்கப்படுகின்றார்கள், சில நல்ல தம்பதியினர்கள் வாழ்வார்கள், அவர்களின் மூலம் சில செய்திகள் பரப்பப்படுகின்றது, அதன் மூலம் அவர்கள் கெட்டவர்களாக மாறுகின்றார்கள். நேர்மையானவர்கள் வதந்தியின் மூலமாக பொய்யர்களாக மாற்றப்படுகின்றார்கள், நல்லவர்கள் வதந்திகளின் மூலமாக அவர்கள் சமூகத்தில் மோசமானவர்களாக கருதப்படுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தொழுவது லேசம், தொழுவது குர்ஆன் ஓதுவது திக்ர் செய்வது இது அவ்வளவு பெரிய கஷ்டமான விடயம் அல்ல. மதுபானத்தை குடிக்காமல் இருப்பது, சூது விளையாடாமல் இருப்பது, ஹராமான பாவங்களில் தவிந்து கொள்வது இதுவும் அவ்வளவு சிரமமான விடயம் அல்ல. ஆனா எங்கட காதல விடக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தவர்கள்ட்ட சொல்லாம, அதை பேசாம, அதை அடக்கி வைப்பதற்கு அது சாதாரணமான விடயம் அல்ல, இது அதைவிட கஷ்டமான விடயம். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுல தகல்லமு பில் கலிமா, ஒரு மனிதன் ஒரே ஒரு வார்த்தையை பேசுகின்றான், அதை அவர் பெரிய ஒரு பொருட்டாக கருதுவதில்லை, அதை பெரிய ஒரு பாவமாக கருதுவதில்லை, ஆனால் அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக 70 வருஷம் ஆழத்தில் அவர் நரகத்தில் வீழ்ந்து விடுவார். அந்த ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் அந்த இஸ்ரூடைய விஷயத்தில் குறிப்பிடுகின்றான், இது தலக்கவுனஹு பிஅல்சினத்திக்கும் வதகூலூன பிஅஃவாஹிக்கும் மா லைஸ லகும் பிஹி இல்மும் வதஹ்சபூனஹு ஹையினா. நீங்க உங்கட வாயால சில நாவுகளால சில விஷயங்கள் எடுக்கிறீங்க, பின்னால உங்கட வாயால நீங்க பேசுறீங்க, நீங்க அதை அற்பமா கருதுறீங்க, அதை லேசா கருதுறீங்க, வதஹ்சபூனஹு ஹையினா, அதை சாதாரணமா கருதுறீங்க, ஆனால் அது அல்லாஹ்க்கு மிக பயங்கரமானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால வீணான வதந்திகளை பரத்துவது, அடுத்தவர்கள் மீது பழிகளை சுமத்துவது, செய்யாத குற்றங்களை செய்து அவர்கள் மீது அவர்களை குற்றக்காரனாக மாற்றுவது, நல்ல பத்திரித்தனமான பெண்களின் மீது பல படுதூர்களை சுமத்தி அவர்களை குற்றவாளிகளாக நிறுத்துவதற்கின்றது, இது சாதாரணமான விஷயம் மட்டுமல்ல, இதற்கு அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. எங்கட தொழுகைகள்
குறிப்பிடுகின்றான் வருகின்றது. நீங்க பேசிய ஒவ்வொரு பேச்சுகளை மலக்குமார்கள் பதிவு செய்கின்றார்கள்.
வருவார்கள், அவர்களை அவைகளை கியாமத்தில் கொண்டு வருவார்கள். அதனால தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உலகத்துல யார் யாரையோ எல்லாம் ஜெயில அடைக்கிறாங்க, மனிதர்களை, கைதிகளை, குற்றவாளிகளை, என்னுடைய கருத்துப்படி ஜெயிலில் அடைக்கப்படுவதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு வசதி இருக்குது என்றா அது நாவு தான் என்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, என் நாவை நாம் அடக்கிக் கொண்டோம் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நம்முள்ள ஆண்களும் அப்படித்தான், நம்முடைய பெண்களும் அப்படித்தான். எங்கேயாவது போனா 2 மணி நேரம், 3 மணி நேரம் இரவையில படுக்க தொடங்கிருச்சு, 11 ஆகிருச்சு, 12 ஆகிருச்சு, அவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க 9 மணிக்கு 12 மணி வரைக்கும். என்ன பேசணும்ன்றே தெரியாது, யார் யாரையோ எவரையோ எந்தெந்த செய்திகளையோ அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, வெறும் காதல புலக்கூடிய செய்திகள் அனைத்தையும் அதை நாங்க நம்புறது மாத்திரமல்ல அதை பரத்துவது, அடுத்தவர்களுக்கு அனுப்புவது, இதெல்லாம் அந்த வதந்திகளின் நின்றும் உள்ளது, இதெல்லாம் அந்த படுதூர்களின் நின்றும் உள்ளது, வீணான பழிகளை சுமத்துவதில் நின்றும் உள்ளது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால மற்ற எப்படி மற்ற பாவங்களை நாங்க பாரதூரமாக கருது கொண்டோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவால் ஏற்படக்கூடிய இது போன்ற பாவங்கள் இருந்து முற்றும் முழுதுமாக நாங்கள் நீங்கிக் கொண்டோம் என்றா எங்களுடைய பாவங்களில் 50% நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வாரது, தேவையில்லாத பேச்சு, உறுதி இல்லாத பேச்சு, அவசியம் இல்லாத பேச்சு, அவசியம் இல்லாத மெசேஜை நான் பேச மாட்டேன், அனுப்ப மாட்டேன் என்று முடிவெடுத்தோம் என்றா எங்களோட பாவங்களில் 50% பாவங்களை இன்ஷா அல்லாஹ் குறைத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனைமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், நாங்க யாருக்கு யாருக்கு எங்களுடைய கைகளால், நாவுகளால், செயல்களால் தீங்குகளை கொடுத்தோமோ, உள்ளங்களை புண்படுத்தினோமோ, அதிலிருந்து நம் அனைவர்களையும் மன்னித்து அருள்வாயாக. இதற்கு பின்னால இது போன்ற பாவங்களிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. ரப்பிய ரஹ்மானே, உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன். يا رب العالمين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين.